நிறைவேறப்படும் கர்த்தருடைய சமூகத்திலும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:17 நாம் வாசிக்கலாம்.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில்
ஒருவன் ஓடி வந்து
அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு,
நீ போய்
உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு,
அப்பொழுது
பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்.
பின்பு
சிலுவையை எடுத்துக்கொண்டு
என்னை பின்பற்றி வா என்றார்.
அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால்
இந்த வார்த்தையை கேட்டு
மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து
தம்முடைய சீஷரை நோக்கி
ஐஸ்வர்யமுள்ளவர்கள்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது
எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார்.
இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் இதிலே மிகப்பெரிய எச்சரிப்புகளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வதற்குரிய மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. இந்த சம்பவம் வேதத்தில் 3 சுவிசேஷத்திலே வருது. சில விஷயங்கள் 1 சுவிசேஷத்தில் வரும், சிலது 2 சுவிசேஷத்தில் வரும், ஆனால் இது 3 சுவிசேஷத்திலே வருகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம் எழுதப்படுகிறது. அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு இந்த வாலிபனை குறித்து நான் ரொம்ப ஸ்டடி பண்ணோம்னா, அந்த 3 சுவிசேஷத்தை வச்சு கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணா அது ரொம்ப அருமையான ஸ்டடியா இருக்கும். பட் எனக்கு கர்த்தர் வந்து கொடுத்த செய்தி மட்டும் நான் கொடுக்கறேன். நான் அந்த அப்படி நான் கம்பேரிட்டிவ் ஸ்டடியா 3 சுவிசேஷத்தை போட்டு கலந்து ஒரு செய்தி எடுத்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் கேட்கறதுக்கு. பட் நான் அதை அப்படி இன்னைக்கு எடுக்க போறதில்ல. கர்த்தர் எனக்கு உங்களுக்கு சொல்லும்படி சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் பார்த்தப்போ இந்த ஒரே இடத்துல இருந்து. இவன் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன், இவன் ஒரு தலைவன் என்று கூட வேதம் சொல்லுகிறது. இங்க இல்ல, வேற சுவிசேஷத்துல சொல்லுது. லூக்கால பார்க்கும்போது அவன் தலைவன் என்று பார்க்கிறோம். இவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு நாள் வருகிறான். வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு கிறிஸ்து உடனே அவனை பார்த்து, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று முதலாவது அவன் பாராட்டுதல தட்டினார். சொல்லிவிட்டு அவனுக்கு விஷயத்தை சொல்றாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை சொல்லி இதெல்லாத்தையும் நீ கடைபிடிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் நடந்து ஊழியம் செய்த நாட்களில் இன்னும் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கல. அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. ஆகையினாலே பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே நியாய பிரமாணம் தான் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டது. அது நியாய பிரமாணத்தின் காலம். அந்த நியாய பிரமாணத்தின் காலத்திலே கர்த்தர் மனுஷனிடத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் 10 கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஆகையினால் இவன் கேட்ட அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து அந்த 10 கட்டளைகளை வரிசையா சொல்லிட்டே வர்றார். இதெல்லாத்தையும் நீ கை கொள். உடனே அவன் ஆன்சர் பண்றான், ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நான் சிறுவயது முதற் கொண்டே கை கொண்டிருக்கிறேன். இன்ஸ்டன்டா சொல்றான், கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் சிறுவயது முதற் கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்த அவன் மேல அவருக்கு ஒரு அன்பு வருது. அவரிடத்துல அன்பு கூர்ந்தாராம். சார், இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே, அவருக்கு ஒரு அமல் ஒரு அன்பு வருது. அன்போடு சொல்றாரு, சரிப்பா நீ ரொம்ப நல்லதுதான், ஆனால் இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு, ஒரே ஒரு விஷயம் உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகியிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். ஆனா இந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே அவனுக்கு பெரிய ஷாக் ஆயிடுது. அவன் எதிர்பார்க்கவே இப்படி ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். அவன் ஒரு பெரிய பணக்காரன், அவன் பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன், ஆஸ்தி உள்ளவன். உடனே அவன் மிகுந்த துக்கம் அடைகிறான். அந்த வார்த்தை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போயிட்டானா, மனசு உடைஞ்சுட்டானா, மனம் அடிந்து மனம் உடைஞ்சு போய் துக்கத்தோடே அவரை விட்டு போயிட்டான். உடனே அவன் போன உடனே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நீங்க கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அவரை தனிமையாய் சந்திக்க வந்தாங்க, அவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டேங்க, நிக்கோதேமு இரவிலே தனியாக அவரை சந்திக்க வந்தான். அவனை கர்த்தரா சந்தித்து அந்த நேரத்தில் அந்த ராத்திரி வேளையிலே விவரித்து பேசும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவருக்கு சாட்சியாய் வாழ்கிறான். அவர் சிலுவையிலே மறித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு வந்த ரெண்டு பேரில் அவன் ஒருவனா இருந்தான். அந்த அளவுக்கு அவன் லைஃப் போயிடுச்சு. தனிமையாய் சந்திக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சமாரிய ஸ்திரீ, பாவியான ஒரு பெண், தனிமையாய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாள். அவருடைய வாழ்க்கை மாறியது. ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை இந்த சமாரியாவிலே அவள் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திட்டார். எத்தனையோ பேர் வந்தவர்கள், ஏன் ஒரு டெட் பாடி அவரை சந்திக்க வந்தது கூட வழியில சந்திக்கப்பட்டு நாயின் ஒரு விதவையின் மகன் உயிரோடு திரும்பி வீட்டுக்கு போயிட்டான். ஒரு டெட் பாடி கூட அவர் சந்திச்சுன்னா உயிர் பெற்று வீட்டுக்கு போயிடுது. ஆனால் இவன் ஒரு நல்ல ஒரு வாலிபன், ஒரு பெர்ஃபெக்டான லைஃப். இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை சொல்லும் பொழுது அதை அப்படியே நான் சிறு வயது முதற் கொண்டு கை கொண்டிருக்கிறேன். அவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை உள்ளவன் இவன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் வந்தாங்க. யவீர் வருவான், என்னப்பா வேணும், என் மகள் வீட்டிலே மரண அவஸ்தையாக இருக்கிறாள். நூற்றுக்கு அதிபதி வருவான், என்ன உனக்கு என் வேலைக்கார வீட்டில் மரண அவஸ்தையா இருக்கிறாள்வான். காணானை ஸ்திரீ வருவா, உனக்கு என்ன என் மகனுக்கு பிசாசுகள் கொடிய வேதனைப்படுகிறாள். வர்றவங்க எல்லாம் உலக பிரகாரமான ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தான் வந்தாங்க. பிசாசு துரத்தணும், வியாதி சுகமாகணும், அது போகணும், இது வரணும், ஏதாவது ஒரு உலக தேவைகள், உலக பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷன், இவன் உலக காரியத்தையே தேடி வரல, இவனுடைய டிசையர் ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சு. இவன் வந்தது, என்னுடைய ஆஸ்தி நிறைய இருக்குது, அதை இன்னும் பெருக்குவதற்கு எனக்கு நல்ல பிசினஸ் எனக்கு டெக்னிக் சொல்லிக் கொடுங்க, அதை இன்னும் ஆசீர்வாதமா கொண்டு போறதுக்கு வழியை சொல்லிக் கொடுங்க, அப்படி எல்லாம் வரல. அவன் வந்தது எல்லாம் நித்திய ஜீவனை நான் அடையணும், பரலோகத்துக்கு நான் போகணும், நான் என்ன செய்யணும். பைபிள்லயே இப்படிப்பட்ட கேள்வியோடு வந்த ஒரே ஒருத்தன் இவன் தான். என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசையர், வேற யாருமே இப்படி வரல, வர எல்லாமே ஏதோ ஒரு காரியத்துக்கு தான் வந்தாங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான் பியூர் ஸ்பிரிச்சுவல் டிசைரோட வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டிசைர் அவனுக்கு இருந்துச்சு, நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து எப்படி அப்ரோச் பண்றது கூட அவனுக்கு தெரிஞ்சது. அவன் வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து என்ன செய்கிறான், அவருக்கு முன்பாய் முழங்கால் படிட்டு 17 வசனத்துல பாருங்க எப்படி அப்ரோச் பண்ற பாருங்க. புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாய் முழங்கால் படிட்டானாம். அவர் எப்படி அப்ரோச் பண்றான் பாருங்க, நின்னு கூட அவர்கிட்ட பேசல, அவருக்கு முன்னால முழங்கால் படிட்டு பேசுறான். பைபிள் அவர் யாருமே அப்படி பேசல, அவர்கிட்ட வந்தவங்க நின்னு பேசுறாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இவன் வந்தவன் அப்படியே முட்டி போட்டான், ரோட்லயே முட்டி போட்டு முழங்கால் படிட்டு அப்படின்னு நின்று அவர்கிட்ட அவர் முழங்கால் நின்று பேசுறான். அவர்கிட்ட அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு தாழ்வு இருந்துச்சு. அவருக்கு முன்னால் நின்று பேசுறது கூட தனக்கு தகுதி இல்லை என்பதை உணர்ந்து முழங்கால நின்று பேசலாம அவர்கிட்ட. அடுத்தது அவரை எப்படி அட்ரஸ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சது. யாருமே இப்படி அட்ரஸ் பண்ணது கிடையாது. நல்ல போதகரை அட்ரஸ் பண்ணலாம், பைபிள் அவர் யாருமே அவர் அப்படி அட்ரஸ் பண்ணல. யாருமே செய்யாத எத்தனையோ ஸ்பெஷல் விஷயங்கள் அவனுக்கு இருந்துச்சு. இவனுக்கு இருந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிசைர் யாருக்குமே இல்ல. இவனுக்கு இருந்ததான ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் வேற யாருக்குமே இல்ல. இவனுக்கு இருந்ததான இயேசு எப்படி அப்ரோச் பண்றதான காரியம் வேற யாருக்குமே தெரியல. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அவர் அட்ரஸ் பண்றதுன்றது இவனுக்குள்ள இருந்த அந்த ஞானம் வேற யாருக்குமே இல்ல. எல்லாத்திலுமே இவன் ரொம்ப சிறந்தவன். இவனை மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு நல்லவன். இப்படிப்பட்டவன் கடைசியில பாத்தீங்க இவனுடைய முடிவு அப்படியே தலையில இருக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்டவன் காரியம் பார்த்தா தலைகள் இருக்குது. ஊரிலேயே பாவியானவங்க வந்து சந்திச்சவங்க பரிசுத்தமாய் போறாங்க. ஆனால் இவ்வளவு பரிசுத்தமானவன் வந்து சந்திச்சுட்டு மிகுந்த துக்கத்தோடு மனசு உடைஞ்சு போறான். இவன் ஒருத்தன் தான் சந்தோஷத்தோடு வந்து இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிட்டு போறான். இவன் ஒருத்தன் தான் ஏசு கிறிஸ்துவ சந்திச்சவங்க எல்லாமே ஒடுமில்லாம வந்து சந்தோஷத்தை நிறைவே அனுபவிச்சாங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான் சந்தோஷத்தோடு வந்தான். ஆனா வந்து அவரை சந்திச்ச உடனே இருந்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு துக்கத்தோடு மனசு உடைஞ்சு போனான். ஏன் இவனுடைய காரியம் இப்படி? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனுக்குள் இவ்வளவு காரியம் இருக்கிறது. ஆகினால் அவனுக்கு உலகத்துல எந்த நீடுமே இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் பரலோகத்தை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கு இந்த உலகத்துல எல்லாம் இருக்குது ரைட், ஆனா நான் பரலோகத்துக்கு போகணும். அது அவனுக்கு எப்படியோ அந்த தாட் அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துல சரியான நபர் தான் வந்து கேட்கறான். ஒரு வேத பாரத்திலேயே ஒரு பரிசேயர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம், அது கூட அவன் செய்யல இல்லையா. அன்னைக்கு அது கூட போதகர்கள் பெரிய போதகர்களா இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட கூட போய் இந்த கொஸ்டின் கேட்கல, சரியான நபர்கிட்ட வந்து கேட்டான் இந்த கேள்வி. அதுவும் கேட்டது சரியான நபர்கிட்ட வந்து கேட்டான். இவ்வளவு இருக்குது அவன்கிட்ட. இப்ப இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, இவ்வளவு நல்லவன், இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இவன்கிட்ட கரெக்டா இருக்குது. அவன் மேல அவருக்கு ஒரு அன்பு வருது. பார்த்து என்ன செய்யறாரு, இவனை இன்னும் பெர்ஃபெக்டா கொண்டு வரணும் ஆசைப்பட்ட அன்பு குருத சொல்றாரு. ஆனால் எல்லாம் இருக்குது பாங்கிட்ட, ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் கிட்ட இருக்குது. என்னன்னா உங்கள்கிட்ட ஏராளமான ஆஸ்தி இருக்குது, அதுதான் இப்ப குறையா இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு போய் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துரு, தரித்திரருக்கு கொடுத்துரு, கொடுத்துட்டு அதுக்கு பின்னால என்னை பின்பற்றிவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கண்டிஷனை இயேசு கிறிஸ்து வேதத்துல யாருக்குமே சொல்லல. இந்த ஒரே ஒருத்தனுக்கு தான் சொல்ற. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் இவனுடைய லைஃபையே திருப்பி போட்டுருச்சு கடைசியில. வேற யாருக்குமே சொல்லல. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்களுக்கு பகைஞர் அல்ல, புரியுதுங்களா. பணக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்து பகைஞர் கிடையாது. பணக்காரர்களை இயேசு கிறிஸ்து வெறுத்தவரும் அல்ல. ஐஸ்வர்யம் உள்ள சீமோன் என்ற ஒரு மனுஷன் தன் வீட்டில இயேசு கிறிஸ்து விருந்து கிடைச்ச போது பணக்கார வீட்டுகள் நான் வரமாட்டேன்னு அவர் சொல்லல. அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போனாரு. சகையு பெரிய பணக்காரன், அவன் வீட்டுக்கு தானா வாலண்டியர், நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னாரு. பணக்காரர்களை அவர் விரோதிக்கல, பணக்காரர்களை அவர் வெறுக்கல, பணக்காரர்கள் பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு அவர் சொல்லல. ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். இவன் இவ்வளவு சந்தோஷத்தோடு வந்து இவன் இவ்வளவு வேதனையோடு போனதற்கு ஒரே ஒரு ரீசன், பணம். அதுதான் காரணம். பணம் தான் ரீசன். இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பணம்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான் இவனை இப்படிப்பட்ட நிலைமையில வந்து இப்படி தள்ளிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணத்துடைய டேஞ்சர் தெரியறது கிடையாது. பணத்துடைய டேஞ்சர், பணத்துடைய வேல்யூ நிறைய பேருக்கு தெரியுது, ஆனா பணத்துடைய டேஞ்சர் நிறைய பேருக்கு தெரியுது. உண்மையிலேயே சொல்றேன், பணம்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ் வெப்பன். பிசாசு யூஸ் பண்ற வெப்பன்ஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் டேஞ்சரஸ் வெப்பன் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பணத்துடைய வேல்யூவை தான் நம்ம தெரிஞ்சு வைக்கிறோமே தவிர, அது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அது எப்படி ஹேண்டில் பண்ணப்பட வேண்டும் என்கிற காரியத்தை நிறைய பேர் தெரியறது இல்ல. நான் வேதனையோடு இந்த விஷயத்த சொல்றேன். நான் ஊழியத்தில் இருக்கிறதுனாலே பல இடத்துல நான் வெளியூர்களுக்கு எல்லாம் சென்று பல இடத்துல பழகுகிறனாலே நான் இத இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நான் பார்த்து இந்த விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு இந்த டேஞ்சரஸ் வெப்பனை நிறைய பேர் தெரியாம ஹேண்டில் பண்ணி தங்களையே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பவுல் அதை தான் சொன்னார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வாசிக்கலாமா, ரெண்டு தீமத்தையும் அத வாசிருங்க, அது ரொம்ப அருமையான வார்த்தை. ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் 9-10 வசனங்கள்.
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது.
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே,
நல்லா பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே,
இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும்
அடையும்படி நாடு பண ஆசையை விட்டு ஒழிச்சு நீயோ தேவனுடைய மனுஷனே தீமத்தை இந்த பாஸ்டருக்கு சொல்லி தர. இன்னைக்கு அந்த தீமத்தை என்ற ஒரு பாஸ்டர் மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்கு, எஸ்பெஷலி நான் பிலிவர்ஸுக்கு கூட, எஸ்பெஷலி நான் பாஸ்டர்ஸுக்கு நான் சொல்றேன், இது ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சொல்ல வேண்டிய பிரசங்கம் இது. முக்கியமா சொல்ல போனால் எல்லா பாஸ்டர்ஸுக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் பிசாசு பயன்படுத்துகிற இந்த பயங்கரமான ஆயுதத்தின் அதனுடைய வேல்யூ தெரியாம, அந்த ஆயுதத்தின் பயங்கரம் தெரியாமல் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப உண்மை. நான் சமீபத்தில் நான் திருச்சிக்கு போயிட்டு வந்த பொழுது ஓபனா சொல்றேன், நான் சந்தித்த எல்லா ஊழியக்காரர்களும் ஒன்னு ரெண்டு பேரை தவிர எல்லாருமே ராங் ட்ராக்ல இருக்கிறத நான் பார்த்தேன். நான் பழகினவங்க, பேசினவங்க, கூட இருந்தவங்க, என் கூட சேர்ந்து பிரசங்கிச்சவங்க எல்லாருமே நான் பார்க்கும் பொழுது அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் நேரம், நான் யூஸ்வலா போயிட்டு அவட்ட மற்றவங்களோட ஊடிக்கனோட ரொம்ப பேச மாட்டேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசும் பொழுது இதுதான் தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன அவங்க இருதயத்தில் நிறைஞ்சிருக்கிறது என்பது அப்பட்டமா தெரிஞ்சது, அப்பட்டமா தெரிஞ்சது. வெளிநாட்டிலிருந்து எப்படி பணத்தை வரவழைக்கலாம், அதற்கு எப்படி தவறான ப்ராஜெக்ட்ஸ் போட்டு பணத்தை அவங்ககிட்ட எப்படி கறக்கலாம், எவ்வளவு பிளானிங் நடந்துட்டு, பயங்கரமான பிளானிங். ஒருத்தர் 500 கோடிக்கு பிளான் போட்டு ப்ராஜெக்ட் போட்டு இருக்கிறார், 500 கோடிக்கு, 500 கோடிக்கு கொஞ்சம் இல்ல, 500 கோடிக்கு ப்ராஜெக்ட் போட்டு இருக்கிறார். 500 கோடிக்கு என்ன ப்ராஜெக்ட் போடுவாரு? நான் 10,000 ஏழை விதவைகளுக்கு நான் அனாதை நான் போஷிக்கிறேன், 50,000 அனாதை பிள்ளைகளை வைத்து நான் ஆர்பனேஜ் நடத்துகிறேன், 100 சபைகளை வைத்து ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்கும் மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன், இதுதான் ப்ராஜெக்ட். இதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் சொல்றேன், எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. நான் ரொம்ப சொல்ல விரும்பல, எனக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது, உதாரணத்துக்கு சொல்றேன், அவ்வளவுதான். பண ஆசையில் இன்றைக்கு ஊழியர்கள் முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும் மிக மோசமான விதத்தில் பிசாசினால், இந்த ஆயுதத்தினால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த ஆயுதம் தாக்கிடுச்சு. இன்றைக்கு சபையை அதிகமாய் தாக்கி இருக்கிற மிக மோசமான பிசாசின் ஆயுதம் இந்த பணம். இது நிறைய பேருக்கு தெரியல, பணத்தை நிறைய பேர் பிளஸ்ஸிங் நினைக்கிறாங்க. உங்களுக்கு சரியா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அதை யூஸ் பண்ண தெரிஞ்சா அது உங்களுக்கு பிளஸ்ஸிங், சரியா யூஸ் பண்ண தெரியலன்னா அதுதான் சாபம். தெரியவங்களுக்கு பணம் நம்மகிட்ட இருக்கிறது தப்பு கிடையாது, பணத்தை நமக்கு சரியா யூஸ் பண்ண தெரியல, சரியான விதத்தில் பணத்தை கையாள தெரியலன்னா அதுதான் நம்மளுக்கு சாபம். பணம் தான் இன்னைக்கு நிறைய பேர் டைவர்ட் பண்ணிட்டு இருக்குது. யோனாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நினிவே பட்டணத்தின் சாபம், அந்த பாவம் தேவ சமூகத்தை எட்டிடுச்சு, அதை போய் எச்சரின்னு சொன்னார். யோனா என்ன செய்தானா, நேர புறப்பட்டு கடற்கரைக்கு போனானா, போய் ஒரு கப்பல்ல கூலி கொடுத்து, இல்லையா பைபிள் நல்லா போட்டிருக்கு, கூலி கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தர்சீசுக்கு போனானா. இவங்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுனாலதான் அப்படி தப்பா ரூட்டுக்கு டிக்கெட் வாங்க முடிச்சுது, பணம் இல்லனா டிக்கெட் வாங்கியிருக்க முடியுமா? ஒழுங்கா உட்கார்ந்துருப்பான், ஆண்டவரே நீ எங்க போக சொல்றீர், கர்த்தர் அவனை கரெக்டா கொண்டு போயிருப்பாரு. இந்த பணம் தான் கடைசியில் அவனுக்கு தப்பான டிக்கெட் வாங்கிட்டு தப்பான ரூட்டுக்கு போக வழி நடந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் தான் என்ன செய்யுது, தப்பான ரூட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குது. பணத்தை நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும், பண விஷயத்தை ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில. இதை வந்து ஏன்னா மத்ததா இருந்தாலும் வெளிப்படையா தெரிஞ்சிடும், ஒரு பாவம் அப்படின்னா பழிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஆனா பணம்ன்றது வந்து பழிச்சுன்னு பாவமாவே தெரியாது, நமக்கு அது ஆசீர்வாதமா தான் தெரியும், அது நமக்கு நல்லதா தான் தெரியும். அதை வச்சு நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் தான் நமக்கு தோணும், ஆனால் அது எவ்வளவு தூரம் கொடியது என்பது நமக்கு தெரியல. அதனாலதான் பவுல் தன்னுடைய நிருபத்துல தீமோத்தேயுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிச்சார், நீயோ தேவனுடைய மனுஷனே இவங்களை விட்டு ஓடு. ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கு இதுதான் ரூட் காஸ் தான். வேற எந்த பாவத்துக்கும் இப்படி சொல்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, விபச்சாரம் எல்லா பாவத்துக்கும் ரூட் காஸ் சொல்லல, புரியுதுங்களா? வேற எதையுமே அப்படி சொல்லல, பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இது வேற எந்த பாவத்து கூட மென்ஷன் பண்ணல, இந்த விஷயத்தை பாருங்க, இதுக்குதான் மென்ஷன் பண்றாரு, வேற எந்த பாவத்துக்கு சொல்லல. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சிக்கிறாங்க, இச்சித்து தங்களையே குத்திக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, தங்களையே உருவ குத்தி கொண்டு வாழ்க்கை இழந்து போறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பண விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நான் உங்களுக்கு நான் சில விஷயத்தை சொல்லப்போம். பண ஆசையில விழுந்தவர்களை நீங்க வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதோட டேஞ்சரஸ் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். பண விஷயத்தில் விழுந்தவர்கள் வேதத்தில் எழுந்ததாக சரித்திரமே கிடையாது. தாவீது பாவத்தில் விழுந்தான், எழுந்திருச்சான், அதனால அதை நான் அப்ரிஷியேட் பண்ணல, புரிஞ்சுக்க. அவன் பாவத்தில் விழுந்தான், எழுந்திருச்சான். சிம்சோன் அதே விதமான பாவத்தில் விழுந்தான், எழுந்திருச்சான். ஆனா பணத்தில் விழுந்தவன் எவனாவது எழுந்தானான்னு பைபிள பாருங்க, ஒருத்தன் கூட எழுந்திருச்சது கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவின் காலத்திலே ஆகான் பொருளாசை, அவன் எரிகோவில் இருந்து சபிக்கப்பட்ட பொருட்களை எடுத்து அந்த பண ஆசை பொருளாசை எடுத்து ஒழிச்சு வச்சான். அவனையும் அவன் குடும்பம் எல்லாவற்றையும் கல்லெறிந்து கொன்றார்கள். டோட்டல் குடும்பத்தை யோசுவா கல்லெறிந்து கொள்ளும்படி சொல்லிட்டான். கேயாசி உண்மை அற்புதமான ஒரு லைஃப் இவனுக்கு இருந்திருக்க வேண்டியது. தீர்க்கதரிசி எலிசாவுக்கு அசிஸ்டண்டா இருந்தான், என்ன ஒரு லைஃப். எலியா கூட இருந்த எலிசாவே எங்கேயோ போயிட்டானா, எலிசா கூட இவன் எங்கேயோ போயிருக்கலாம், கடைசியில கிருஷ்ணலோகியாக மாறி எங்கேயோ போயிட்டான். அவன் திரும்பி வரவே இல்லை, போயிட்டான், முடிஞ்சு போச்சவன் லைஃப். புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டில் ரெண்டு உதாரணம், புதிய ஏற்பாட்டில் ரெண்டு உதாரணம் சொல்றேன். அனனியா சப்பிராள் தங்களுடைய ஆஸ்தியை வித்து அதுல ஒரு பங்கை பண ஆசையில வஞ்சித்து வைத்து கொண்டு போய் வச்சாங்க. தங்களுடையதுதான் வஞ்சித்தாங்க, மத்தவங்க பொருளை அபகரிக்கல, தங்க பொருளை தான் எடுத்து வச்சாங்க. ஆனா அங்க கத்தர் பார்த்தது பண ஆசை பார்த்தார், புரியுது? அங்க மத்தவங்க பொருளை ஒன்றும் அபகரிக்கல, தங்க பொருளையே எடுத்து வச்சதுக்கு அந்த இடத்துல செத்து போனாங்க சர்ச்சிலேயே. பண ஆசை எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு விளைவு ஏற்படுச்சு பாத்தீங்களா? யூதாஸ் சொல்லவே வேண்டாம், 30 வெள்ளி காசுக்காக இவனு சொல்ற ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மனுஷன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழிய செய்யற அந்த 12 பேர்ல ஒருத்தனா, என்ன ஒரு சான்ஸ் இது, அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இது யாருக்குமே கிடைக்காது. 70 பேர்ல ஒருவனா கூட பரவாயில்ல, 12 பேர்ல ஒருத்தன் இவன், என்ன ஒரு பாக்கியம் இவனுக்கு. அவருடைய அப்போஸ்தலனா இருந்து ஊழிய செய்யறது என்ன ஒரு பாக்கியம். கடைசியில பண ஆசையினாலே 30 வெள்ளி காசுக்காக அவன் தன்னையே உருவ குத்தி கொண்டது போல அவன் சூசைட் பண்ணி செத்து போனான். இதான் தன்னையை உருவ குத்தி கொள்ளுகிற, அவன் சூசைட் பண்ணிட்டான், தற்கொலை பண்ணி மறித்து போனான். இவனும் எழுந்திருக்கவே இல்லை, திரும்பி வரவே இல்லை. பண ஆசையில விழுந்தவர்கள் வேதத்தில் மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த கடைசி கால சபையை பிசாசு வேற பாவத்துல சோதிக்கிறத விட பணம் என்கிற விஷயத்திலே பிசாசு சோதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம சபை பக்கத்தில் வர முடியாது, ஆனா சொல்றேன், எத்தனையோ சபைகளுக்கு நிறைய போதர்கள் இதில் விழுந்ததுனால அவர்கள் மூலமாக விசுவாசிகளும் பணத்தை கட்டி மல்டிப்ளை ஆகிறதுக்கு என்னென்னமோ காரியங்களை பண்ணி, இதை எத்தனையோ ஸ்கீம்னு சொல்லி தவறான காரியங்களை கொண்டு வந்து விசுவாசிகளும் போதர்களும் எல்லாரும் இதை நெட்வொர்க்ல மாட்டிக்கொள்ளுகிறார்கள், மாட்டி அவருடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை பார்க்கிறாரு, என்ன செய்யறான். சரி, இப்ப இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல எப்படியெல்லாம் இந்த பண ஆசை ஒரு மனுஷனோட லைஃப்ல எப்படி எல்லாம் கொண்டு போகுதுன்றதை பார்த்து இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் கடைசியில் சொல்றேன். நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம்.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த அனனியா சப்பிராள் இவர்கள் ஆதி சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள், முதல் எழுப்புதலே ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பதி. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டாங்க, நல்ல விசுவாசிகளா மாறிட்டாங்க. இவங்க அந்நியரா இருந்தா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, அதாவது ஆரம்ப எழுப்புதல் காலத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகள். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பணத்தை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அன்றைக்கு இருந்த சீஷர்கள் கர்த்தர் தங்களை ரட்சித்து தங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இவங்க ஒண்ணு பணம் கொடு 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 இன்றைக்கு இருக்கிறவங்க கேட்கற மாதிரி அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கத்துல எல்லாம் கேட்கல. இதுக்கு கூட இந்த திட்டத்தை கூட அந்த திட்டத்தை கூட இதுக்கு கூட அது கூட பணத்தை பத்தி பணம் கொடு பணம் கொடு என்னைக்குமே அப்போஸ்தலர்கள் பேசவே இல்லை. அவங்க கேஷுவலா வசனத்தை மட்டும் தான் பேசினாங்க, பணம் கொடு பணம் கொடுன்னு பேசவே இல்லை. ஆனாலும் ஜனங்கள் ரொம்ப உற்சாகப்படைஞ்சிட்டாங்க, அளவு கடங்க அதிகமான உற்சாகம் அடைஞ்சு தங்களுடைய சம்பளத்திலிருந்து கொடுத்தது மட்டுமல்ல தங்களுக்கு இருந்த நிலம் வீடுகள் எல்லாம் வித்து அந்த பணத்தை எல்லாம் கூட கொண்டு அப்போஸ்தலர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தவங்கள வாங்க வாங்க வாங்கன்னு அப்போஸ்தலர் வரவேற்கல. ஓ நீ இவ்வளவு கொண்டு வரியா, இத்தனை லேண்ட் வித்து கொண்டியா, வாங்க வாங்கன்னு கூப்பிடல, கீழே வச்சுட்டு போ அப்படின்ட்டா. அப்போஸ்தலர் சேர்ல உட்காந்துக்கிறாங்க, நிலத்தை வித்து லட்ச லட்சமா கொண்டு வரான், வீட்டை வித்து லட்ச லட்சம் எடுத்துட்டு வரான், வாங்க வாங்கன்னு ஒண்ணும் கூப்பிடல, அங்க கீழே வச்சுட்டு போ, கொண்டு அங்க வச்சுட்டு போ, அவ்வளவுதான். அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்களாம், கையில கூட வாங்கல, அங்க வச்சுட்டு போன்ட்டான். அவங்க அதிக உற்சாகம் அடைஞ்சாங்க, ஆனா இவர்கள் அது ஒரு பொருட்டாவே நினைக்கல, அங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட காரியம், அதனாலதான் அன்னைக்கு சபை அருமையா போயிட்டு இருந்துச்சு, அதனாலதான் அவ்வளவு ஒரு அனாயிட்டிங் இருந்துச்சு போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர்கள் இப்படிப்பட்ட அபிஷேகத்தின் காலத்திலேயே இப்படி ஒரு அனாயிட்டிங் இருந்த சூழ்நிலையிலேயே இவங்களுக்கு எப்படிதான் அந்த குறுக்கு பத்தி வந்துச்சு அதான் புரியல. ஆனா அதுக்கு ரீசன் இருக்குது. சாதாரண ஒரு நிலைமையில ஒருத்தருக்கு ஒரு குறுக்கு பத்தி வர்றதுல ஒரு ஏமாத்திர ஒரு சுபம் வருது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இவ்வளவு எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படி ஒரு ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததுன்றது இது சாதாரணமா வரக்கூடிய காரியம் அல்ல. இவங்க கொண்டு வந்து ஒரு போர்ஷனை எடுத்து வீட்டில் வைத்துக் கொண்டு ஒரு போர்ஷனை கொண்டு வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து சொல்லியிருக்கலாம், பேதுருவே அப்போஸ்தலரே, நான் வந்து இதில் விற்றேன், இதில் வந்து பாதி 50% நான் வீட்டில் வச்சுட்டேன், 50% நான் கொண்டு வந்துருக்கிறேன் அப்படின்னா ரைட்டுமா கொண்டு வந்து சந்தோஷம் வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவங்க கொண்டு வந்தோடனே என் நிலத்தை விற்று கொண்டு வந்து கொடுத்துறேன்னு ஒரு பைய அடிச்சுட்டான் டக்குன்னு. அனனியா நிலத்துல வித்து பாதி வீட்டுல வச்சுட்டு பாதி கொண்டு இருக்கிறேன் வச்சுட்டு போ அப்படி சொல்லல, நிலத்தை வித்து கொண்டுட்டேன். எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் ஃபுல்ஃபுல்லா கொடுத்தாங்க, நம்மளும் ஃபுல்லா கொடுக்கணும்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ற மாதிரி கொண்டு சொன்ன உடனே பாக்குறான். பேதுரு இந்த விஷயத்துல எவ்வளவு கரெக்டா இருந்ததுனால கர்த்தர் உடனே ரிவீல் பண்றாரு. அவன் ஏமாத்தான், ஏன்னா எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆவியானவர் அந்த அளவுக்கு சபையில கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது எழுப்புதலின் காலம், எதுவுமே மறைக்க முடியாது, அந்த அளவுக்கு தேவ வெளிப்பாடுகள் அன்னைக்கு சகஜமா இருந்துச்சு. நிலத்தை இவ்வளவுதான் வித்தியா? ஆமா சொன்னா, நீ பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நான் பொத்துல உள்ளது செத்து போயிட்டான். அப்ப இவ்வளவு எழுப்புதலின் காலத்தில் இவனுக்கு எப்படி இந்த ஏமாத்துகிற சுபாவம் வந்துச்சுன்னா சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பினதுனாலதான் இது வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? சாதாரணமா அது வராது. சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பி இவனை பொய் சொல்லும்படி வைத்து விட்டது. இன்றைக்கு பணத்துக்காக எத்தனை பேர் எவ்வளவு பொய் சொல்லுகிறார்கள், புரியுதுங்களா? உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பொய் சொல்றாங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இல்லாததை இருக்கிறது என்று சொல்லுகிறது, இல்லதை இல்லாதது என்று சொல்லுகிறது, எத்தனை பொய்ய சொல்லிதான் எத்தனை பேர் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பணத்துக்காக பொய் சொல்லுகிறவன் சாத்தானால் நிரப்பப்பட்டவன், புரியுதா உங்களுக்கு? பணத்துக்காக ஒருத்தன் பொய்ய சொல்றான்னா அவன் சாத்தானால் அவன் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. சாத்தான் அவன் இருதயத்தை நிறைத்து இருக்கிறான். இது சாதாரணமா வராது. சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பினதுனாலதான் அவன் அதை சொல்றான். நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல சொன்னேன், 500 கோடிக்கு ப்ராஜெக்ட், உண்மையாயிரு பொய், எல்லாம் பொய், 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 வாயத்திறந்த பொய், எழுதுறது பொய், செய்யறது பொய், எல்லாம் பொய், எல்லாம் கள்ளக்கணக்கு பொய். எப்படி வருது இது? சாத்தான் இருதயத்தை நிரப்பும் பொழுதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினால் இதை செய்ய முடியும், இல்லாமல் செய்ய முடியும். ஒன்னு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நேர்மையா வரணும், உண்மையை சொல்லி சம்பாதிக்கணும். பொய்ய சொல்லி நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறான் என்றதை நீங்க மறந்து போகக்கூடாது. உண்மையை சொல்லி நம்ம சம்பாதிக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும். நமக்கு வர்றது எந்த விஷயத்திலும் பொய் சொல்லி வரக்கூடாது, நேர்மையாய் உண்மையாய் இருக்கணும். அதுதான் கர்த்தர்கிட்ட இருந்து வர்றது, மற்ற இடத்திலிருந்து வருது, சாத்தான் இடத்திலிருந்து வருகிறது. அவர் சொல்லுகிறான், நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். ஆனா பேசிட்டு இருக்கிறது மனுஷனிடத்துல. ஆனால் பேதுரு சொல்றான், என்னை பார்த்த உனக்கு மனுஷனா தெரியுது, ஆனா நீ எங்கூட பேசல, தேவனோடு பேசுற, எங்கூட பேசல, நீ தேவனோடு பேசிட்டு இருக்கிற, நீ என்னதான் பாக்குற, ஆனால் நீ தேவனிடத்துல பொய் சொல்றதுல மறந்துறாரு. அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவன் கீழே விழுந்து செத்து போனான். எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. அப்போ இந்த பணம் என்பது தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டது. இந்த பண விஷயத்தில் சாத்தானுடைய நேரடி இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறது பாத்தீங்களா? நேரத்தில் பண விஷயத்தில் நம்ம பணத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக நினைக்கிறோம், பிளஸ்ஸிங், இவ்வளவு போட்டு இப்படி வருது, இப்படி பண்ண இந்த ப்ராஜெக்ட், நிறைய பேர் கள்ளத்தனமான பணத்தை கொண்டு வரதுக்கு எத்தனையோ ட்ரை பண்றாங்க. ஆனா பண விஷயத்துல நேரடியாக பிசாசுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு அசுத்தமான பாவத்தை செய்யும் போது அதுல பிசாசு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குது நினைக்கிறோம். பணத்துல நேரடியாக பிசாசுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்குது, அவனுடைய பவர்ஃபுல் வெப்பன், அதை முதலே சொல்லிட்டேன். அதனால இந்த இடத்துல எடுத்த உடனே பார்க்கும் பொழுது சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு கேட்டான். அப்ப அவனுக்கு தேவ பயமே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. இல்லையா, தேவனிடத்துல பேசுற சாத்தான் நிரப்பின உடனே தேவ பயம் போயிடுச்சு, உண்மையை பேசணுன்ற ஒரு கான்சியஸ் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் போய் கடைசியில ரட்சிக்கப்பட்டும் சபைக்கு வந்து சபையிலேயே செத்து நரகத்துக்கு போயிட்டாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிட்டாங்க, ஜஸ்ட் பணத்தினால, வேற எதுனாலையும் கிடையாது. ரட்சிப்பு எவ்வளவு வேல்யூ உள்ளது, ஆனா ரட்சிக்கப்பட்டு அவங்க கொண்டு வந்த பணத்தினாலேயே செத்து நரகத்துக்கு போயிட்டாங்க ரெண்டு பேருமே. இவங்க இந்த காணிக்கு கொண்டு வராமல் விற்காம பேசாம இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுனால பரலோகம் போயிருக்கலாம். அப்ப அந்த பண ஆசை அவங்க நேர நரகத்துக்கு தள்ளி கொண்டு போய்விட்டது. இது இவங்களுடைய வாழ்க்கையில, இது அனனியா சப்பிராளுடைய வாழ்க்கை. நான் யூதாசுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன், கவனிங்க. அதே போல யூதாசும் கர்த்தரால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் விசேஷமாய் கர்த்தரால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவனுக்கு கர்த்தர் விசேஷ பொறுப்பையும் கொடுத்திருந்தார், மற்ற அப்போஸ்தலருக்கு கொடுக்காத ட்ரெஷரர் போஸ்டோடு இவனுக்கு கொடுத்திருந்தார். பணத்தை கையாளுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு யாராவது காணிக்கை கொடுத்தால் அதை யூதாசன் கொடுத்து வைப்பார், யூதாசன் அதை கையாளுவான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழியத்தை கரெக்டா செஞ்சார். ஏன்னா ஏற்கனவே நான் எப்ப ஊழியத்தை நான் சொல்லுவேன், ஊழியம் என்பது ஒன்று தேவனிடத்தில் அன்பு, இன்னொன்று மனுஷனிடத்தில் அன்பு, ரெண்டு சேர்ந்ததுதான் ஊழியம். இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படின்னார். சொன்ன உடனே அவன் வெளியே புறப்பட்டு போறான். அப்ப அந்த சீஷர்கள் என்ன நினைச்சாங்களாம், இவர் தரித்திரருக்கு உதவும்படிக்கு ஏதோ இவர்கிட்ட சொல்லி இருப்பார் என்று சொல்லி நினைச்சாங்களாம். அப்படின்னா ஏசு கிறிஸ்து இந்த யூதாஸ் கிட்ட பணத்தை கொடுத்து வைத்தவர், அவர் மூலமாக ஏழை ஜனங்களுக்கும் உதவி செய்யும்படி எல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் யூதாஸ் மூலமா பணத்தை கொடுத்திருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார். அப்ப இவருடைய பணத்தை இயேசு கிறிஸ்து கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். ஆனா யூதாஸ் கையில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த யூதாஸுடைய வாழ்க்கை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது தான். இவனை குறித்து கர்த்தருக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. நீங்க நினைக்க கூடாது யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதுக்காகவே அப்பாயிண்டட் பர்சன். நீங்க நினைக்கவே கூடாது, அவன் அப்பாயிண்டட் பர்சன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காகவே முன்குறிக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல அவன். அவன் அப்படி அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. கர்த்தர் எப்பவுமே நல்லதுக்கு தான் ஒருத்தர் தெரிந்து கொள்வாரே தவிர மோசமான காரியத்துக்காக கர்த்தர் யாரையுமே தெரிந்து கொள்ள மாட்டார். அது கர்த்தருடைய காரியம் கிடையாது, நல்லதுக்கு தான் ஒருத்தர் தெரிந்து கொள்வார். ஆனால் பிசாசானவன் 12 பேரில் ஒருவனை பிடிக்க வேண்டும், அவனை வச்சுதான் செய்யணும் என்பதை அவனுடைய திட்டம். அது நடக்க வேண்டும் என்பது காரியம். இதுல யூதாஸ் பண ஆசி உள்ளவனாய் இருந்ததுனாலே பிசாசனுடைய அந்த டிராப்ல போய் இவன் மாட்டிக்கிட்டான். கர்த்தர் அவனை அதுக்காக முன்குறிக்கல, ஆனால் இவன் போய் அந்த டிராப்ல போய் இவன் மாட்டிக்கிட்டான். இப்ப உங்களுக்கு அதுக்கான சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:3 வாசிக்கலாம்.
அப்பொழுது மரியாள் விலையற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டவைகளை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்ப ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல இருக்கிறார். லாஸ்ரவை உயிரோடு எழுப்புறதுனால அவங்க வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. அந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே லாஸ்ரவின் சகோதரி மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலகம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து உடைத்து அதை இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஊற்றி தன் தலைமையினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். அந்த இடம் முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்த அந்த வாசனை இந்த வீடு முழுவதை நிறைத்தது. அவ்வளவு ஒரு வாசனை. இப்பொழுது இந்த காரியம் நடந்திருக்கு, ஒரு கேஷுவலா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் பார்த்துருக்காங்க. 12 சீஷன் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் அதை சாதாரணமா பாக்குறாங்க. சிலருக்கு சந்தோஷமா இருந்துச்சு, பரவாயில்ல இயேசு கிறிஸ்துவை இப்படி கனப்படுத்துறாரே, சிலருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சில சாதாரண வேடிக்கை பார்த்தாங்க. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் அது கவலையாயி போச்சு, வசனமா போச்சு. யூதாஸுக்கு மட்டும் அது வசனமா இருந்துச்சு. இவன் அந்த காரியத்தை பார்த்தோன்னு இவன் உள்ளத்துல கஷ்டம். எல்லாரும் சந்தோஷப்படுற இடத்துல இவன் கஷ்டம் வந்துருச்சு பாருங்க. எப்பவுமே பண ஆசை உள்ளது இப்படிதான் இருக்கும். எல்லாரும் சந்தோஷப்படுற இடத்துல இவன் கஷ்டப்பட்டு இருப்போம், எல்லாம் கஷ்டப்படுற இடத்துல இவன் சந்தோஷப்பட்டு இருப்போம். அதான் நிலைமை அப்படி ஆயிடும். இப்ப இவனுடைய நிலைமை பாருங்க, எல்லாரும் சந்தோஷப்படுத்துக்கிறாங்க, இவன் ஒருத்தனுக்கு மட்டும் துக்கம் வருது. இவன் சொல்றான் உடனே, இந்த தைலத்தை பார்த்த உடனே இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறான். பாருங்க, அதை பார்த்த உடனே டக்குன்னு அதுக்கு ஒரு வேல்யூ போட்டான். எவ்வளவு ஒரு கால்குலேட்டிவா இருக்கிற பாருங்க, டக்குன்னு அந்த பணத்தை அந்த தைலத்தை பார்த்தோன்னு டக்குன்னு இன்ஸ்டன்ட் அவருக்கு வேல்யூ போட்டான். 300 பணம். 300 பணம் என்பது யூதருடைய கலாச்சாரத்தின் கணக்கின்படி 1 இயர் சேலரியை குறிக்கும். 300 பணம் என்பது அவர் சொல்றது வந்து 1 இயர் சேலரி. இதை யூத கலாச்சாரத்தில் இது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, யூத பெண்கள் தங்களுடைய திருமணத்திற்காக அவர்கள் பண சேகரிப்பாங்களாம். அதில் குறிப்பாக 1 இயர் அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணி அந்த 1 இயர் சேலரியில இப்படி விலையேற பெற்ற தைலத்தை ஒன்று வாங்குவாங்களாம். அதை ஒரு திருமண நாளுக்காக வாங்கி வைப்பாங்க. இப்ப இவன் பாக்கிறான், அப்படிதான் அந்த மரியாதை அப்படிதான் சம்பாதிச்சு வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அவளுடைய திருமணத்துக்காக அவள் அதுக்குதான் அவர் சேகரிச்சு அவள பணம் சம்பாதிச்சு உழைச்சு சம்பாதிச்சு அவளுடைய எதிர்காலத்துக்காக அவர் வாங்கி வச்சிருந்திருக்கிறார். ஆனால் இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்புறத பார்த்த உடனே அவருடைய அன்பு மிகுதியாயிடுச்சு. என்ன எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் என் தம்பியை உயிரோடு கொடுத்திருக்கிறாரு, எடுத்தா இந்த தையல் எதுக்கு எனக்கு, எடுத்துக்கொண்டு போய் உடைச்சு அவருடைய பாதத்துல ஊத்திட்டான். சந்தோஷத்தின் மிகுதியில் அவரை அப்படி பாராட்ட வேண்டும். அப்படி இருந்ததுல பெஸ்ட கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல ஊத்திட்டார். ஆனா இவன் தங்கிட்ட இருந்த பெஸ்ட கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல கொண்டு வந்துட்டா. ஆனால் இவனும் அதுக்கு வேல்யூ போட்டுட்டுக்கிறான். டக்குனு ஒரு வருஷத்து சேலரி 300 பணம் விட்டு தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. இப்ப மைண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டக்குனு இவனுக்கு இப்படி எப்படி இது வருது, டக்குனு வராது. என் மைண்ட் ஃபுல்லா பணம் 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 பணம். நைட் அண்ட் டே அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் பணம் 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 பணம். வேற எதுவுமே என் மைண்ட்ல ஓடல, எப்பவுமே பணம் தான் பணம் 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 பணம். வேற எதுவுமே மைண்ட்ல ஓட மாட்டேங்க. அதனால எதை பார்த்தாலும் அதுல பணத்தை பார்க்கறான். உங்க மைண்ட்ல நீங்க எதை நினைச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தெரியும். நம்ம மைண்ட்ல நம்ம எதை நினைச்சிருக்கிறோம் அதுதான் நமக்கு பார்வையில் இருக்கும். சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும், சுத்தம் இல்லாதவனுக்கு எல்லாமே அசுத்தமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா பாருங்க, நம்ம இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதான் நம்முடைய பார்வையில் நம்ம பார்க்கறதுல அப்படிதான் இருக்கும். இதில் இன்னும் எடுத்து வாசிக்கிற நேரம் இல்லை. ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏற்கனவே நான் சபையில் சொல்லியிருக்கிறேன், அதனால உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஏசாயா தீர்க்க தரிசி அவனுடைய முதல் 5 அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஐயோ, எல்லாத்துக்கும் சாராயம் குடிக்கிறவனுக்கு ஐயோ, பரிதானம் வாங்குறவனுக்கு ஐயோ, எல்லாத்துக்கும் ஐயோ சொல்லிட்டு இருப்பான். இவன் மைண்ட் ஃபுல்லா பூமியை பாக்குறான், எதை பார்த்தாலும் அவனுக்கு ஐயோவா இருக்குது. இவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ. ஏன்னா இவன் மைண்ட் ஃபுல்லா ஐயோவா இருக்குது. அதனால இப்படியே பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் ஐயோ ஐயோன்னுட்டுறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு பரம தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த பரம தரிசனத்தை அவன் பார்க்கும் பொழுது கேருபீன்கள் 2 செட்டைகளினால் பறந்து, 2 செட்டைகளினால் அவர்கள் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி சொன்னாங்களாம். வாசிக்க அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமே, 6 அதிகாரத்தில் 2-3 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம்.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள்,
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள்,
அவர்களில் ஒவ்வொருவனுக்கும்
அவ்வாறு சட்டைகள் இருந்தன, அவனவன்
2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி,
2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி,
2 சட்டைகளால் தன் கால்களை மூடி,
2 சட்டைகளால் தன் கால்களை மூடி,
2 சட்டைகளால் பறந்து,
2 சட்டைகளால் பறந்து,
ஒருவரை ஒருவர் நோக்கி,
ஒருவரை ஒருவர் நோக்கி,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள்.
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னாங்களாம். எப்படி ஒரு டிஃபரண்டான பார்வை பாருங்க. இந்த ஏசாயாவும் அதே காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அதே பூமியை தான் இவனும் பார்க்கிறான். இவனுக்கு எதை பார்த்தாலும் ஐயோன்னு இருக்குது. அதே பூமியை அதே காலத்திலே இந்த கேருபீன்கள் பார்க்கிறாங்க, சேராபீன்கள் பார்க்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுதா, பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியுதா. எப்படி ஒரே பூமியை ரெண்டு பேர் வேற மாதிரி பார்க்கறாங்க பாருங்க. ஏசாயாவுடைய உள்ளம் எல்லாம் ஐயோ ஐயோன்றதுனால எல்லாமே அவனுக்கு ஐயோவா தெரிஞ்சது, அது மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த சேராபீன்கள் கேருபீன்கள் உங்க தேவ மகிமையினால் நிறைஞ்சிருந்ததுனால பூமியை பார்க்கும் பொழுது பூமியும் தேவ மகிமையினால் நிறைஞ்சிருக்கிறதா இவங்களுக்கு தெரியுது. உங்கள் உள்ளத்தில் எது நிறைந்திருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் எதையுமே பார்ப்பீர்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்கள் இருதயத்தில் நீங்க எதை நிறைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படிதான் நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஐசைட் அப்படிதான் இருக்கும். உங்கள் உள்ளத்தில் எது நிறைந்திருக்கிறது அதுதான். பணத்திலேயே ஒருத்தன் கால்குலேட்டிவ் இருந்தா அவன் எதை பார்த்தாலும் பணத்துல கால்குலேட் பண்ணுவான். ஒரு பாட்டில பார்த்தானா இது 25 ரூபா இருக்குமா, இது பூவை பார்த்தானா இது 2000 ரூபா இருக்குமா, மைக்கு பாக்குறான் 1000 ரூபாவா இருக்குமா, இந்த டேபிள் இவ்வளவு பெருசா சர்ச்சில் பாஸ்டர் பண்ணிருக்கிறாரு இது ஒரு 20000 ரூபா இருக்குமா, அங்க உட்காந்துட்டு இதெல்லாம் வேல்யூ பண்ணிட்டு இருப்பான். இத்தனை ஃபேன் ஓடுதே, ஒரு ஃபேனுக்கு இவ்வளவு ஆயிருக்குமா, புரியுதா? எதை பார்த்தாலும் மணி மணி மணி. அன்னைக்கு பார்த்து ஒரு பிரதர் பேசிட்டு இருந்தேன். அவர் நான் பேசிட்டு இருக்கும் போது அவர் போன் கால்ல 10 போன் கால் வந்திருக்கும். ஒருத்தருக்கு புரியுது நான் சொல்றது யாருன்னு, நான் சொல்ல மாட்டேன். போன் வருது, காசு பணம் அப்புறம் துட்டு மணி என்னதான் வருது வருது திருப்பி திருப்பி வருது. அவர் கடை கடை எடுத்து ஆஃப் பண்றாரு செல்ல, புரிஞ்சா சரி புரியலன்னா விட்டுருங்க. சரி, அப்ப பார்க்கும்போது பணம் அப்படி இருக்குது, பணம் பணம் பணம். அப்ப இருந்து பார்க்கும் பொழுது இவன் பார்வையை பாருங்க, பணத்திலேயே மனைவி நிறைஞ்சிருக்குது, ஃபுல்லா பணத்துல நிறைஞ்சிருக்குது. பணத்திலேயே நிறைஞ்சிருக்கிறதுனால எதை பார்த்தாலும் அந்த பாட்டில பாக்கிறான், அதுல இருக்கிறது அந்த பரிமள தைலத்தை பாக்கிறான், உடனே 300 பணம். புரியுதா உங்களுக்கு? கேருபீன்கள் சேராபீன்கள் பார்க்கும்போது மகிமையை பார்த்தாங்க, ஏசையா பார்க்கும்போது ஐயோவை பார்த்தான். ஆனா இவன பாருங்க, அந்த இடத்துல நடக்கிறது எல்லாருமே அந்த பரிமள தைலத்தில் வாசனையில சந்தோஷப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கு கனம் கிடைச்சது அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இவனோ துக்கத்தோடு அந்த பணம் இப்படி விரயமாயி போச்சு, கீழே காலில் போய் ஊதிட்டாலே, அது வித்திருக்கலாமே, வித்திருந்தா எவ்வளவு பணம் கிடைச்சிருக்குது பாருங்க. பிசினஸ் மைண்ட் அது வித்திருக்கலாமே, வித்திருந்தா எவ்வளவு காசு கிடைச்சு அதை போய் கீழே ஊதிட்டாலே வித்திருக்கலாமே. அதிலும் பைபிள் யோவான் ரொம்ப அழகா சொல்றார், அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு அப்படி சொல்லலையா, அதை யோவான் உடைச்சிட்டாரு. மரியாள் வந்து பாட்டில உடைச்சா, யோவான் வந்து யூதாசுடைய இருதயத்தை உடைச்சிட்டான், அழகா உடைச்சிட்டான், உடைச்சு எழுதிட்டான். இவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு அப்படி சொல்லாமல் திருடனானபடியினால் பணப்பை சுமக்கிறவனானபடியினால் அப்படி சொன்னான். அப்ப இதுல ஒரு வார்த்தை கவனிச்சீங்களா, யோவான் போட்ட ஒரு வார்த்தை பாத்தீங்களா, அந்த இடத்துல திருடனானபடினான்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. அப்படின்னா என்ன தெரியுது, ஆரம்பத்திலிருந்தே காணிக்க பையில அவரு திருடிட்டே இருந்திருக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவ காணிக்க பையன் விட கொடுத்திருக்கிறாரு, அதுல இருந்து ஆரம்பத்திலிருந்தே வேண்டியதெல்லாம் திருடிட்டே இருந்திருக்கிறான். இப்ப அவனுக்கு மைண்ட் ஃபுல்லா பணம் கிடைச்சத திருடிட்டு இருக்கிறான், மைண்ட் ஃபுல்லா பணம், எதை பார்த்தாலும் பணமா தான் அவனுக்கு தோணுது, எதை பார்த்தாலும் பணத்துல தான் வேல்யூ போடுறான். அப்ப இவனுடைய லைஃப்ல பாத்துங்க, இவனை கர்த்தர் அவனை அடைச்சது இதுக்காக அழைச்சாரு, பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி லட்சக்கணக்கான ஜனங்களை ஆதாயப்படுத்தி 12 அப்போஸ்தலர்கள் ஒருவனாய் இவனை வைத்து 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களில் இவனை ஒருவனாய் வைக்கிறேன் நினைச்சார். என்ன ஒரு ஆனர், இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை நியாயம் தீர்க்கிறது யாருன்னா 12 அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து பின்னாடி சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கர்த்தர் அவனை அழைச்சாரு. ஆனா இவன் மைண்ட் ஃபுல்லா பாருங்க, பணம் 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 பணம், எதை பார்த்தாலும் அதை பணமா தான் பாக்கிறான். நான் சொல்றேன், எதை பார்த்தாலும் நம்ம மைண்ட்ல எதை நம்ம நிறைச்சிருக்கிறோமோ அப்படிதான் நம்ம எதையுமே நம்ம பார்ப்போம். தயவு செய்து உங்க மனசுல பணத்தை நிறைச்சிடாதீங்க. நிறைச்சீங்கன்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு பணத்துல வேல்யூ போட தோணும். பணத்துல வேல்யூ போட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. புரியுதா? பணத்தையே நீங்க பார்த்து பார்த்து வேலையை போட்டீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கவே முடியாது. தேவ திட்டம் அடிபட்டு போயிடும். எவ்வளவு பெரிய பெரிய திட்டம் கர்த்தர் அவனுக்கு வச்சிருந்தார், அவ்வளவு பெரிய உன்னதமான திட்டத்தை இந்த பண ஆசைன்ற ஒரே காரியத்தினாலே எழுதட்டான், டோட்டலா எழுதட்டான், அவ்வளவு பெரிய தேவ திட்டத்தை எழுதட்டான். இன்னொன்னு பண ஆசை பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஞ்சரான விஷயம். மத்தையும் எழுதின சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 26-21 வாசிக்கலாம்.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட சாலத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார்.
ஆகிலும்
எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ
அந்த மனுஷனுக்கு ஐயோ
அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும்
அவரை நோக்கி
ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார்.
என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனை என்னை காட்டி கொடுப்பான். இவன் அந்த இடத்துல இருக்கிறான். 11 பேருக்கு அது யாருன்னு தெரியாது, யாராவது இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இவருக்கு நல்லா தெரியும், நம்ம தான் காட்டி கொடுக்கறதுக்கு ரேட் பேசிட்டு வந்திருக்கிறோம். இவருக்கு நல்லா தெரியும், தான் தான் செய்ய ஏற்கனவே பிளான் படி ரேட் எல்லாம் பேசிட்டு வந்துட்டான். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து நேரத்தில் இந்த வெளிப்பாட்டை சொல்றாரு. இங்க இருக்கிற 12 பேர்ல ஒருத்தன் தான், அதுவும் இது கம்யூனியன்ல பங்கு பெறுகிற 12 பேர்ல ஒருத்தன் தான். மற்ற 11 பேர் குழம்பி போய் பயந்துட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, நானா இருக்க கூடாது என்ற பயத்துல, ஆண்டவரே நான் ஆண்டவரேன்ற. ஆனா இவன் எல்லாம் தெரிஞ்சு பேசாம இருக்கலாம், அட்லீஸ்ட் இவன் இவனாவது வந்து நானா ஆண்டவரேன் கேட்டு கேட்காம இருந்திருக்கலாம், அப்படியாவது செய்யாம இருந்திருக்கலாம். எல்லாரும் கேட்கும் போது இவனு வந்து ஆண்டவரே நானோன்றான். இவனுக்கு நல்லா தெரியும், அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டே ஆண்டவரே நானோ, நீதான்பா, நீ சொன்னபடிதான் சொல்லி அவனுக்கு பந்தி கொடுக்கிறார். கவனிச்சு பாருங்க, அவனுடைய மனசாட்சியை மழுக்கிடுச்சு, டோட்டலா மழுக்கிடுச்சு, கான்சியஸ் போயிடுச்சு, கொஞ்சம் கூட அந்த ஷார்ப் கான்சியஸ் போயிடுச்சு. இவ்வளவு தூரம் இப்ப க்ளோஸ் சர்க்கிள்ல கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. இந்த 12ல் 1 அப்பாவது உணர்ந்திருக்கலாம்ல, ஆனா தைரியம் அவருடைய போய் நானோங்கிறான். எந்த அளவுக்கு மனசாட்சி மழுகி போய் இருதயம் கடினப்பட்டு அந்த நிலைமைக்கு அவன் போயிட்டான் பாருங்க. நான் சொல்றேன், பண ஆசையில ஒருத்தன் பழகி போயிட்டாங்கன்னா மனசாட்சி மழுங்கிடும், ஆவிக்குரிய கூர்மையான மனசாட்சி மழுங்கிடும். எப்படி வந்தா என்ன, எப்படி வந்தாலும் வரல, அப்படி போயிடும். இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இங்க நம்ம சபையில சொல்றேன், நான் காண்கிற ஆவிக்குரிய உலகத்தை மொத்தத்தை சொல்றேன், நான் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. மனசாட்சி மழுங்கிட்டாங்க. என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு நபர் இதெல்லாம் சொல்றேன், சொல்லக்கூடாது நினைப்பேன், பட் வேற வழி இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நபர் தான், எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கமான ஒரு நபர் தான். அவர் வியாபார அடிப்படையில் ஒரு சபை ஆரம்பிச்சார். நீங்க எப்படி புரிந்து எடுத்துங்க, வியாபார ரீதியை ஒரு சபை ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது அவருக்கு பணம் நிறைய தேவைப்பட்டுச்சு. அப்போ எப்படி வேணா பரணம் பார்க்கலாம்னு இது பண்ணும்போது, அவர் போகும்போது ஒரு இடத்துல ஒரு வெள்ளக்காரங்க ரெண்டு பேர் வந்து ஒரு இடத்துல கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. கூட்டம் நடத்தல, இந்த கூட்டத்தில் இவரும் போய் உட்கார்ந்துட்டார். அந்த வெள்ளக்காரங்க ஒரு பெரிய பிரீச்சர்ஸ் கிடையாது, அவங்க இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு பாஸ்டர்ஸ் அவங்க சபையில் கூட்டு பிரசங்கம் பண்ண சான்ஸ் கொடுப்பாங்களான்னு அப்படி வந்தவங்க. அவங்களுக்கு அவங்க பெரிய பிரசங்கியார் கிடையாது, அவங்களை யாரும் இன்வைட் பண்ணல பெருசா. அதனால ஒரு சின்ன சபையில் பேசியிருக்காரு. இவங்களும் அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்துட்டார். இவர் உட்கார்ந்து கூட்டம் முடிஞ்சோன்னு அவர்கிட்ட போய் மெதுவாக பேசி, ஐயா நாங்களும் ஒரு சபை வச்சிருக்கோம், எங்க சபையில வந்து ஒரு மெசேஜ் கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்க பெரிய பிரீச்சர் கிடையாது, சான்ஸ் கிடைச்சா யாராவது கூட்டு பேசக்கூட மாட்டாங்களா அந்த ஆசைப்பட்டவங்க. அதனால அவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம சர்ச்சில் அவர் நம்மளையும் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு பேச கூப்பிடுறாங்களேன்னு நான் கரம் வரேன்னு சொல்லி ஒரு டேட் 3 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு உடனே அவங்க சபை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்தும் பொழுது ஒரு 4 பேர் ஸ்பெஷல், 4 பேருக்கு சேரை போட்டு பின்னால ஒரு 4 பேர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அந்த வெள்ளக்காரர் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அந்த 4 பேருக்கு அமைச்சு, இவங்க 4 பேரும் என்னுடைய பிரான்ச் சர்ச் பாஸ்டர்ஸ் அறிமுகப்படுத்திட்டார். இவருக்கு சர்ச் பிரான்ச்சும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, அந்த 4 பேரும் பாஸ்டரும் கிடையாது. 4 பேரும் கூட்டினால உட்கார வச்சுட்டு இவங்க 4 பேரும் என்னுடைய பிரான்ச் சர்ச், 4 பேரும் இவங்க பிரான்ச் சர்ச் பாஸ்டர்ஸ், இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாசம் இவ்வளவு மாசம் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டாரு. அந்த வெள்ளக்காரங்களை ஒரே சந்தோஷம், பரவாயில்ல இவர் நல்ல பெரிய பாஸ்டர் போல இருக்குது, அப்ப 4 பிரான்ச் வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கிறாரு, நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு போனாரு. போய் மாசம் மாசம் பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பணத்தை அனுப்பி இவரு இதுல வந்து நாலு பேர் உட்கார்ந்தானே, அவனும் நாலு பேர் திருட எனக்கு நாலு பேரும் பாஸ்டர்களே கிடையாது, அதுல ஒருத்தரிடம் தனக்கு வர வேண்டிய ஷேர் வராதனால எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். இந்த மாதிரி என்ன உட்கார வச்சு பிரான்ச் பாஸ்டர் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டார், கடைசி எனக்கு வர வேண்டிய பணத்தை எனக்கு கொடுக்கலன்னு அவன் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். என்ன சொல்றது, எப்படி வேணாலும் பணம் வருவதற்கு இன்றைக்கு ரெடியா இருக்கிறாங்க. புரியுதுங்களா ஏன் சொல்றேன்னா, எப்படி வருது நம்ம இருக்கக்கூடாது, கரெக்டா வரணும், நேர்மையா வரணும், உண்மையா வரணும், நியாயமா வரணும். ஆமென். பணத்துல கொஞ்சம் ஏமாந்தீங்கனாலும் சொல்றேன், அதுல பிசாசு உள்ளே புகுந்து விடுகிறான். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கை குறித்த தேவ திட்டத்தை எல்லாத்தையும் தாறுமாறாக்கிடுவான், எல்லாத்தையும் தாறுமாறாக்கிடுவான். சரி, கடைசி இந்த உண்மை இந்த சம்பவத்துடைய காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். மறுபடியும் மார்க் 10 அதிகாரத்துக்கு வருவோம். 10 அதிகாரத்திலே 23 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி,
ஐஸ்வரியம் உள்ளவர்கள்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார்.
இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த பணக்காரன் பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. ஏன்னா அது அவனுக்கு ஒரு பெரிய சிக்கல், எல்லாத்தையும் விட்டு கொடுன்னு இவன் பணத்தை ரொம்ப நேசிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை அதுக்கு கூட கொண்டு வர முடியல. மரியாள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிச்சதுனால அந்த விலையேறப்பட்ட தைலத்தை ஈஸியாக அவர் பாதத்தில் ஊற்றி அவளுக்கு முடிஞ்சது. ஆனால் இயேசு அதிகமாக மதித்தார், பணத்தை விட இயேசுவை அதிகமாக மதித்ததுனால அதை ஈஸியாக அவளால் ஊற்ற முடிஞ்சது. ஆனால் இவன் பணத்தை இயேசுவை விட அதிகமாக நேசித்ததுனால தன் பணத்தை இயேசுவுக்கு மேலாக நேசிக்க முடியாத நிலைமையினாலே இவன் துக்கத்தோடு போறான். அப்ப இது சொல்றாரு, இது கஷ்டமான விஷயம் தான் அப்படிங்கிறார். ஒட்டகமானது ஊசி, இது ஒட்டகம் ஊசின்றது வந்து பார்க்கும்போது ஊசி கிடையாது, இது நீடல் கிடையாது. அன்னைக்கு எருசலேம் இருந்த வாசல்கள் ஊசியின் வாசல் சொல்லிட்டு ஒரு வாசல் இருக்குது, அது வந்து சின்ன வாசல், அதுல வந்து சின்னதா மட்டும் ஒருத்தர் குனிஞ்சுதான் போகக்கூடிய அளவுக்கு முடியும், அதுல வந்து ஒட்டகம் நுழையிறது என்பது சாத்தியமே கிடையாது. அப்ப அந்த வாசல் தான் சொல்ற ஊசியின் காதுன்றது நீடல் கிடையாது, அந்த ஒரு வாசலுக்கு பேரு. அப்ப அதுக்குள்ள ஒட்டகம் நுழைய முடியாது, அது கூட ஒரு ஒட்டகம் நுழையது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரிதான் பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையிறது அவ்வளவு கஷ்டம் அப்படின்னாரு. அப்ப அந்த பணம் அவ்வளவு தடை பண்ணுதுன்னாரு. அப்ப இது யாருமே பரலோகத்துக்கு போக முடியாதா, மனுஷனால் முடியாது அல்ல, ஆனால் தேவனால் கூடும். அப்ப தேவன் என்ன செய்கிறார், அப்ப எப்படி கொண்டு போக சொல்றாரு கேட்டீங்கன்னா, நம்முடைய பணம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார், அதுல சந்தேகம் கிடையாது. அது நமக்கு வர பணம் என்னைக்குமே சொல்ல கொடுக்க ரெண்டு ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன். உங்களுக்கு வருகிற இன்கம் நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், சரியானதா இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல பிசாசு விளையாடுறான்னு அர்த்தம். புரியுதுங்களா, லஞ்சம் வாங்குறது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கண்டிப்பா நேரடியாய் பிசாசனுடைய காரியம் அது. அப்ப இந்த விஷயத்துல வந்து வரும் கர்த்தர் நம்முடைய வருகிற வருமானம் இப்படிதான் இருக்கணும். ரெண்டாவது, இது செலவு செய்கிற விஷயம். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, செலவு செய்யற விதத்தை சொன்னாரு. இதை விற்று, உன் ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவா. அப்ப உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சொல்றாரு 21 அவனிடத்துல அன்பு கூர்ந்து உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ கொடுக்கிறதுனால, தரித்திரருக்கு கொடுக்கிறதுனால இது வேஸ்ட் ஆகிறது கிடையாது, இது அப்படியே பரலோகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்ற பேங்க்ல என்ன செய்யறோம், பணத்தை டிரான்ஸ்பர் பண்றோம், கையில கொண்டு போய் கூட கொடுக்கறது இல்லை, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து சிஸ்டத்தில் உட்காந்து அப்படி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றோம். இதை தான் இயேசு சொல்றாரு, நீ இந்த உலகத்துல ஒரு தரித்திரருக்கு நீ கொடுக்கறியா, அது அப்படியே பரலோகத்தில் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த ஊழியத்தில் இந்த உலகத்தில் நீ ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கிறியா? ஆத்தும் ஆதாய பணிக்கு நீ கொடுக்கிறியா? ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கிறியா? தேவநாம மகிமைப்படுவதற்காக நீ கொடுக்கிறியா? இந்த பணம் வேஸ்ட் ஆகல, இந்த பணம் அப்படியே பரலோகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்ற டிரான்ஸ்பர் ஆகுது. நம்ம கர்த்தருக்காக கொடுக்கிறது, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் கொடுக்கிறது, எதுவுமே வீண் கிடையாது. அது ஒரு பைசா வீணாகிறது கிடையாது, அப்படியே நம்முடைய அக்கௌண்ட்ல பரலோகத்தில் டிரான்ஸ்பர் ஆகுது. வேற அக்கௌண்ட்ல இல்ல, நம்ம அக்கௌண்ட்ல பரலோகத்தில் டிரான்ஸ்பர் ஆகுது. வேஸ்ட் ஆகிறது கிடையாது. இங்கிருந்து நாங்கள் டிரான்ஸ்பர் பண்றோம், அவ்வளவுதான் விஷயம். இந்த அழிவுள்ள உலகத்திலே, தற்காலிகமாய் வாழ்கிற உலகத்திலே இருந்து நிரந்தரமாய் வாழ்கிற இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம். புரியுதா? கூட நிரந்தரமாய் வாழ்கிற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்றாரு, நீ தரித்திருக்கு கொடு. சொன்ன காரியம் அவனை வேதனைப்படுத்துறதுக்காக இல்ல, அவனுடைய நன்மைக்காக சொன்னார். நல்லா பாத்துங்க, அவனை சோதிக்கும்படி சொல்லல, அவனிடத்துல அன்பு கூர்ந்து. நல்லா கவனிச்சீங்களா? அவனை சோதிக்கிறதுக்கு அவர் சொல்லல, அவனை டெஸ்ட் பண்ணி அவன் பணத்தை எப்படி நேசிக்கிறான் டெஸ்ட் பண்றதுக்காக சொல்லல, அவனிடத்துல அன்பு கூர்ந்து. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அன்பு கூர்ந்து அவனுடைய பிற்கால நலனுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவனிடத்துல அன்பு கூர்ந்து, அந்த வார்த்தை கவனிக்கணும், அன்பு கூர்ந்து அவனுக்கு நித்தியத்தில் அவனுக்கு பெரிய பொக்கிஷம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவனுக்கு அதை சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் நினைச்ச இந்த உலகமே தனக்கு வாழ்க்கை நினைச்சான். நித்தியத்தை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியும், அந்த வாழ்க்கையை பத்தி அவனுக்கு புரியல. அந்த ஆசை இருந்துச்சே தவிர அங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவனுக்கு என்னன்னு அவன் சொல்லிக் கொடுத்து அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருக்கு கொடுப்பது வர்றது நேர்மையா வரணும். நம்ம செலவு செய்கிறதுல நம்ம கர்த்தருக்கு அல்லது கர்த்தருடைய நாமத்திற்கு, ஆத்மாதாய பணிக்கு, தேவராஜ்யத்திற்காக நம்ம கொடுக்கிறது எதுவுமே ஒரு பைசா வீணாகிறது இல்லை. அத்தனையும் அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல பரலோகத்திலே கணக்கிலே வைக்கப்படுகிறது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாகும்படி என்று கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாகி இருக்கும். அப்ப எதுவுமே நமக்கு வேஸ்ட் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்றது நாளைக்கு பேங்க் திவால் ஆகும். இந்த உலகத்தில் நம்ம காரியம் பண்றது நாளைக்கு எப்படியோ போகும். ஆனால் பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பூச்சி ஆகுது, துருவாவது, கெடுக்கிறது இல்லை. திருடர்கள் கண்ணை விட்டு திருடுறது கிடையாது. இன்னைக்கு பேங்க்ல என்ன செய்யறாங்க? திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. ஆனால் பரலோக பேங்க்ல யாரும் என்ன செய்ய முடியாது? கொள்ளையடிக்க முடியாது. ஆமென். அங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறார் கர்த்தர். அதனால இதுதான் கர்த்தர் நமக்கு பண விஷயத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். ரொம்ப கவனமா இருங்க, பண விஷயத்துல கேஷுவலா இருக்காதிங்க, கேர்லெஸ்ஸா இருக்காதிங்க, எப்படி வந்தாலும் வருமானம் நினைக்காதீங்க. தவறு அது உங்களை நரகத்துல கொண்டு போய் விட்டுவிடும், அல்லது தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையில கெடுத்து போடும். ஜாக்கிரதையாய் கையாளணும், நேர்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஏராளமான பொக்கிஷத்தோடு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். ஆகினும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ உனக்குண்டானதை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பணம் என்பது பிசாசு பயன்படுத்துகிற ஒரு டேஞ்சரஸ் வெப்பன். இந்த பணத்தின் மூலமாக, பணம் என்கிறதான இந்த ஆயுதத்தை பிசாசு பயன்படுத்தி ஏராளமானவர்களை அவன் உருவ குத்தி விட்டான், தங்களையே குத்திக் கொள்ளும்படி செய்கிறான், தங்களையே குத்திக் கொள்ளும்படி செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில பணம் என்பது ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறீங்க, உண்மைதான். ஆனா பணம் எப்பவுமே ஆசீர்வாதம் நீங்க நினைச்சு அதை நீங்க தவறா ஹேண்டில் பண்ணாதபடி கவனமா இருக்கணும். பணம் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவ திட்டத்திலிருந்து வெளியில கொண்டு போயிடுச்சு. பணம் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை நரகத்துல கொண்டு போயிடுச்சு. பணம் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை மீள முடியாத வேதனைக்குள் கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை, அது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நான் கண்ட உண்மையை சொல்லிறேன், நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் உங்களுக்கு நான் சாட்சியாக சொன்னேன். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை இந்த ஆயுதத்தின் மூலமாய் பிசாசு நிறைய தாக்கிட்டான். ஏராளமான ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, நிறைய விசுவாசிங்கிறதுல அடிபட்டுட்டாங்க, நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிங்க இன்னைக்கு இந்த ஆயுதத்தினால பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியல, அது பிளஸிங் நினைச்சிட்டுங்கிறாங்க. ஆனா அவங்க போற பாதை தப்புன்னு அவங்களுக்கே தெரியல. அது பெரிய ஆசீர்வாதம், கர்த்தருக்கு தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எப்படி வருதுன்றது அவங்களுக்கு தெரியல. நம்ம எப்படி வேணாலும் வந்து அதை வச்சு கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நல்லா கவனிக்கணும், நான் கர்த்தருக்கு தானே செய்யறேன்னு தப்பு கணக்கு போட்டுறாங்க. நீங்க நினைக்கிறா நல்லதுக்கு தானே செய்ய போறோம், நல்லதுக்கு சம்பாதிச்சு நம்ம எப்படி வேணா சம்பாதிச்சு நல்லதுக்கு தான் செய்யலான்றது அது கர்த்தருடைய ஏற்றுக்கொள்ளுதல் கிடையாது. வர்றது சரியா வரணும், அப்பதான் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். நாயின் கிரயத்தை நீ தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கைக்கு கொண்டு வராதன்னு சொன்னார் கர்த்தர். வேசி கிரய வேசிப்பன கிரயத்தையும் நாயின் கிரயத்தை நீ தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆகையினாலே நமக்கு தப்பான வருகிற வருமானம் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நம்ம நேர்மையா சம்பாதிக்கணும், எல்லாம் நேர்மையா இருக்கணும். நம்ம செலவு பண்ற விஷயத்திலும் கர்த்தருக்கு மகிமையாய் செய்யுங்க. உங்களுடைய பணத்தை இந்த உலகத்திலேயே நீங்க வச்சு கடைசியில யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத பண்ணிடாதீங்க. கர்த்தருக்கு பயன்படுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துங்க, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு பயன்படுத்துங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாகவே சொல்றேன், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இதைத்தான் அந்த வாலிபனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் பணத்தை குறித்து எங்களுக்கு நீங்க காண்பித்ததான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த எச்சரிப்பு எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பிசாசு பயன்படுத்துகிற இந்த வஞ்சகத்திலே விழுந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தர் சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த சபையே மட்டுமல்லப்பா, இதுக்கு ஏராளமான சபைகள் பாதிக்கப்பட்டு போச்சப்பா. தகப்பனே அவர்களை எல்லாம் கிருபையாய் தூக்கி எடுங்க. எத்தனையோ ஊழியர்கள் இதில் விழுந்து போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. தயவாய் தூக்கி எடுத்து அவங்களை ஆசீர்வதியும், மறுபடியும் திட்டத்துக்குள் கொண்டு வந்து அவங்களை வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.